அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 27 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் பாட்னாவில் நரேந்திர மோடியின் பொதுக்கூட்ட மேடைக்கு அருகே தொடர் குண்டுவெடிப்புகள் நடந்து 5 பேர் கொல்லப்பட்டிருக்கும் நிலையில் அங்குள்ள நிலைமைகள் குறித்த செய்திகள்.
காலையில 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் வெடிகுண்டு நடந்தது வெள்ளை ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 நம்பர்ல. இத நியூஸ் வந்து பயங்கரமா பிளாஷ் ஆகி மக்கள் கொஞ்சம் இதாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 8 வெடிகுண்டு வெவ்வேறு இடத்துல வைக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் தாம் கலந்து கொள்ளப் போவதாக இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் அறிவித்திருப்பது குறித்த செய்திகள். காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளலாமா கூடாதா என்பது குறித்து சென்னை வாசிகள் சிலரின் கருத்துக்கள். இலங்கையில் காணாமல் போனவர்களின் நினைவாக அமைந்திருக்கும் நினைவிடத்தில் நடந்த 23rd தேசிய நினைவு தின அனுஷ்டிப்பு குறித்த செய்திகள். நிறைவாக தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் தொடரின் 9 பாகம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரட்டம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
சிரியாவில் அரசாங்கம் தம்மிடம் இருக்கின்ற இரசாயன ஆயுதங்களின் விவரங்களையும் அவற்றை அளிப்பதற்கான தமது திட்டத்தையும் தம்மிடம் தந்துவிட்டதாக அங்கு இரசாயன ஆயுதங்களை தேடும் அமைப்பு கூறியிருக்கின்றது. அவற்றுக்கான கால எல்லை முடிவதற்கு 3 நாட்களுக்கு முன்னதான அவற்றுக்கான ஆவணங்கள் தம்மிடம் தரப்பட்டதாக இரசாயன ஆயுதங்களை தடுப்பதற்கான அமைப்பு குறிப்பிட்டிருக்கின்றது. சிரியாவின் அனைத்து 23 இரசாயன ஆயுத தயாரிப்பு மற்றும் சேகரிப்பிடங்களை இன்றைக்கு முன்பாக சோதனை செய்ய அது முடிவு செய்திருக்கின்றது. வெள்ளிக்கிழமை வரை அது 19 இடங்களுக்கு விஜயம் செய்திருந்தது. நவம்பர் மாதம் 1 தேதிக்கு பின்னர் இரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கும் அது தடை விதித்திருக்கின்றது.
ஆப்கானிஸ்தானில் திருமண நிகழ்வு ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்த பெரும்பாலும் அனைவருமே பெண்களும் குழந்தைகளுமாக குறைந்தது 18 பேர் குண்டுவெடிப்பு ஒன்றில் சிக்கி கொல்லப்பட்டுள்ளனர். தலைநகர் காபூலுக்கு தெற்காக காஸ்னி மாகாணத்தில் அவர்களின் மினி பஸ் ஒன்று வீதியோர குண்டொன்றில் சிக்கி வெடித்திருக்கிறது. தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என்று தாலிபன் பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கிறார்.
இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் தலைநகரான பட்னாவில் நரேந்திர மோடி அவர்களின் கூட்டம் ஒன்றில் தொடர்ச்சியாக குண்டுகள் வெடித்ததில் குறைந்தபட்சம் 5 பேராவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களில் மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். வெடிக்காத பல குண்டுகளும் அங்கு மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் முக்கிய எதிர்க்கட்சியும் இந்து தேசியவாத கட்சியுமான பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் பதவிக்கான வேட்பாளரான நரேந்திர மோடி அவர்களின் உரையை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கானோர் நகர மையத்தில் கூடியிருந்த பொழுது இந்த குண்டுகள் வெடித்திருக்கின்றன. இவை குறித்த மேலதிக தகவல்களை பின்னர் கேட்கலாம்.
சவுதியில் பெண்கள் வாகனம் ஓட்டுவதற்குள்ள தடையையும் மீறி வாகனம் ஓட்டிய 16 பெண்களுக்கு இதுவரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை கூறுகிறது. ஒவ்வொரு பெண்ணும் தலா $80 செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக தலைநகர் டியாதில் உள்ள போலீஸ் பேச்சாளர் ஒருவர் கூறினார். மேலதிகமாக இனிமேல் வாகனம் ஓட்டப் போவதில்லை என்று உத்தரவாதம் அளிக்க வேண்டும். ஆண் உறவினர் ஒருவர் இனிமேல் வாகன சாவியை அந்த பெண்ணுக்கு கொடுக்க மாட்டேன் என்று உறுதியளிக்க வேண்டும். 1990 இந்த தடை இருக்கிறது. ஆனால் இந்த தடை சவுதி சட்டத்தில் இல்லை என்று வாதிடப்படுகிறது. நேற்று சனிக்கிழமை பெண் வாகன ஓட்டுநர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஈராக்கில் தொடர்ச்சியாக நடந்த குண்டுவெடிப்புகளில் 50 பேராவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். தலைநகர் பக்தாதில் இருக்கின்ற சியாக்கள் அதிகமாக வாழ்கின்ற மாவட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில் நடந்த தாக்குதல்களிலேயே பலர் இறந்திருக்கிறார்கள். சன நெரிசல் மிக்க சந்தை மற்றும் முக்கிய பஸ் நிலையம் ஆகியன இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய தாக்குதலாக மொசூல் நகரில் வங்கி ஒன்றுக்கு வெளியே படையினர் தமது சம்பளத்தை பெறுவதற்காக வரிசையில் நின்ற பொழுது கார் குண்டு ஒன்று வெடித்திருக்கின்றது. அது பொதுமக்கள் உட்பட 12 பேர் அது உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த 5 வருடங்களுக்கும் அதிகமான காலப்பகுதியில் இப்பொழுது ஈராக்கில் வன்செயல்களின் அளவு மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் மாத்திரம் 400 அதிகமானவர் கொல்லப்பட்டதாக செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார்.
ஜெர்மனிய காரோட்ட பந்தய வீரர் செபாஸ்டியன் ஃபெட்டல் தொடர்ச்சியாக 4 தடவையாகவும் ஃபோர்முலா 1 உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார். இன்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்திய கிராண்ட் பிரி கார்பந்தயத்தில் வென்றதன் மூலம் செபாஸ்டியன் ஃபெட்டல் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றார். ரெட்புல் அணியைச் சேர்ந்த இவர் இந்தியாவின் புத் சர்வதேச காரோட்ட திடலில் இன்று நடந்த போட்டியில் 5 இடத்தில் வந்திருந்தாலே சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்திருக்க முடியும். 24 வயதான செபாஸ்டியன் தான் 4 தடவைகள் தொடர்ச்சியாக சாம்பியன் ஆகியுள்ள மிக இளமையான வீரர். மைக்கேல் சூமாக்கரும் ஹூவன் மேனுவல் ஃபென்ஹியோவும் முன்னர் 4 தடவைகள் சாம்பியனாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய செய்திகள். இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் பாட்னாவில் நரேந்திர மோடியின் பொதுக்கூட்ட மேடைக்கு அருகே தொடர் குண்டுவெடிப்புகள் நடந்து 5 பேர் கொல்லப்பட்டிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் கேட்டோம். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்தியாவின் பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காந்தி மைதானம் ரயில் நிலையம் உட்பட 8 இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. பிஜேபியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை குறிவைத்து நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படும் இந்த தாக்குதலில் இதுவரை 5 பேர் பலியாகியுள்ளதாகவும் 83க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தொடர் குண்டுவெடிப்பு தொடர்பாக இதுவரை 4 பேரை பிடித்துள்ள காவல்துறை அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றது. மேலும் 2 வெடிக்காத குண்டுகள் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகும் வேறு குண்டுகள் உள்ளதா எனவும் தேடி வருகின்றனர். இந்நிலையில் வெடித்தவை அனைத்துமே சக்தி குறைந்த வெடிகுண்டுகள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் இந்த குண்டுவெடிப்புகளுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். பீகார் மாநில அரசை இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி ஆய்வறிக்கையையும் அளிக்க கேட்டுக்கொண்டுள்ளார் மன்மோகன் சிங். இதைத் தொடர்ந்து புதுதில்லியிலிருந்து தேசிய புலனாய்வு பிரிவும் அங்கு விரைந்துள்ளது. முதல் குண்டுவெடிப்புக்கு பிறகு நரேந்திர மோடியின் கூட்டம் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றுள்ளது. பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நரேந்திர மோடி இந்த குண்டுவெடிப்புகளுக்கு தனது வருத்தத்தை தெரிவித்ததோடு உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டார். அனைத்து தரப்பு மக்களையும் அமைதி காக்கவும் கேட்டுக்கொண்டார். இந்த தொடர் குண்டுவெடிப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் இது சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க திட்டமிடப்பட்ட சதி என்று கூறியுள்ளார். பீகார் மாநிலத்தில் வாழும் இந்தியாவின் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களும் இதனால் பதற்றமடைந்தனர். இது தொடர்பாகவும் பாட்னாவில் தற்போதைய சூழ்நிலை குறித்தும் அங்கு பல ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் தமிழர் சுந்தரத்திடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
காலையில 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் வெடிகுண்டு அடுத்தது வெள்ளி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 இத நியூஸ் வந்து பயங்கரமா பிளாஷ் ஆகி மக்கள் கொஞ்சம் இதாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 8 வெடிகுண்டு வெவ்வேறு இடத்துல வைக்கப்பட்டுள்ளது. இதில் ரொம்ப இவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப கவலைக்கிடமா இருந்தாங்க எல்லா மக்களுக்கு, பீகார் மக்கள். இந்த நிலையை வந்து எந்த பெரிய கூட்டத்தில் இங்க நடந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் நடந்த மாதிரி டாம்பாஸ்ட் எதுவும் நடந்ததில்லை. இதுக்கு முதல்ல
வழக்கமா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல வந்து நிறைய புரளிகள் வந்து இருக்கும். என்ன மாதிரியான புரளிகள் வந்து அப்போ பேசப்பட்டது?
இது வந்து ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பிஜேபி வைக்கலாமா வச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு சொல்றாங்க இல்ல இந்த ரேலி வந்து நடக்கப்படாம பண்ணணும் அப்படி வந்து ஸ்டேட் பேண்ட் ஸ்டேடியம் வந்து அவங்க பண்ணிருக்கலாமான்னு. இது இல்லாம இன்னொருத்த சொல்றாங்க இந்த மாதிரி இல்ல லாலோட பாட்டி தான் பண்ணியிருக்கோம், ஏன்னா அவங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஃபர்தர் எகென்ஸ்ட் உண்டாக்க வேண்டி இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு அவங்க இது கொடுக்குறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க.
மேலும் வந்து அந்த பகுதிகளில் வாழ்ற இஸ்லாமியர்களோட பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கா? ஏதாவது கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குதா?
இல்ல, இஸ்லாமியர்களோட வந்து பாதுகாப்பு ரொம்ப நல்ல இதா இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி வெடிகுண்டு கொஞ்சம் பயம், எல்லாம் யாரும் வெளியே போக பயப்படுறாங்க.
பாட்னாவில் இருக்கும் தமிழரான சுந்தரம்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். இலங்கையில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் தாம் கலந்து கொள்ளப் போவதாக இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் அறிவித்திருப்பது தமிழக அரசியல் கட்சிகளின் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் அடுத்த மாதம் நடக்க இருக்கின்ற காமன்வெல்த் உச்சி மாநாட்டில் இந்திய வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் கலந்து கொள்ள இருப்பதாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். டைம்ஸ் நவ் தொலைக்காட்சிக்கு அளித்திருக்கின்ற செவ்வையிலேயே வெளியுறவு அமைச்சர் இந்த தகவலை தெரிவித்தார்.
I can only speak for myself. I will be there at the foreign ministers meeting. I will be there and I will be there with a clear message that we have given to Sri Lanka that it is important.
நான் என்னை பற்றி தான் கூற முடியும். காமன்வெல்த் மாநாட்டின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பில் நான் கலந்து கொள்ள இருக்கிறேன். இலங்கைக்கான எங்களது தெளிவான செய்தியுடன் நான் அங்கே செல்வேன். அதாவது வடக்கு மாகாணத்திற்கான அதிகார பங்கீடு குறித்த முன்னேற்றங்கள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய கடப்பாடு இந்தியாவுக்கு இருக்கிறது என்ற வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் பிரதமர் மன்மோகன் சிங் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்வாரா என்று கேட்கப்பட்ட போது சரியான நேரத்தில் அது பற்றிய முடிவு எடுக்கப்படும் என்று பதில் கூறினார். இலங்கையுடனான உறவுகளை முறித்துக் கொள்ளுமாறு தமிழகத்திலிருந்து வருகின்ற கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தமிழக மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் பற்றி பேசுவதற்கு இலங்கையுடன் உறவு வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் சல்மான் குர்ஷித் தெரிவித்திருக்கிறார். காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா முழுமையாக பகிஷ்கரிக்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதாவின் அரசாங்கம் தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்ற நிலையிலேயே வெளியுறவு அமைச்சரின் இந்த கருத்து வந்திருக்கிறது. இந்த நிலையில் சல்மான் குர்ஷித்தின் இலங்கை செல்லும் முடிவு தமிழகத்தில் மீண்டும் எதிர்ப்பலைகளை உருவாக்கியிருக்கிறது. இந்திய வெளியுறவு அமைச்சரின் முடிவு மிகுந்த அதிர்ச்சியை அளித்திருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி கூறியிருக்கிறார். இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் மிக பெரும்பான்மை மக்களின் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிக்க முடிவு செய்திருக்கின்ற நிலையில் வெளியுறவு அமைச்சரின் முடிவு ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக கருணாநிதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த பிரச்சினையில் மத்திய அரசு இனியும் தாமதம் செய்யாமல் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்காது என்பதை திட்டவட்டமாக தெரிவிப்பதே சரியாக இருக்கும் என்பதையும் பிரதமர் உடனடியாக அதற்கான அறிவிப்பை செய்ய வேண்டும் என்றும் திமுக தலைவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மன்மோகன் சிங் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மௌனம் கலைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறது. மத்தியில் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர்கள் சிலரும் இந்தியா காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். பாமக தலைவர் ராமதாஸ் உள்ளிட்ட இன்னும் சில தமிழக தலைவர்களும் சல்மான் குர்ஷித்தின் நிலைப்பாட்டுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நலசாமி. இலங்கையில் நடக்க இருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளலாமா கூடாதா என்பது குறித்து அரசியல் கட்சிகள் ஒருவருக்கொருவர் முரண்பட்டு கொண்டிருக்க தமிழ்நாட்டு மக்களின் கருத்து என்ன என்று சென்னை வாசிகள் சிலரின் கருத்துக்களை கேட்டார் சென்னையில் இருக்கும் செய்தியாளர் டி என் கோபாலன்.
சார், இங்க நம்ம வந்து தமிழக அரசு என்ன ப்ரொசீட் பண்ணிருக்கோம் அது பிரகாரம் நடந்தாதான் நல்லது. நமக்கு நம்ம வேல்யூ இல்லைங்கும் போது நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க இதை காமன்வெல்த் மாநாட்டை வந்து இந்தியா வந்து புறக்கணிச்சிருந்ததுன்னா அதை விட இது எதுவுமே கிடையாது.
ஏன் புறக்கணிக்கும்னு நினைக்கிறீங்க?
நம்ம தமிழர்களை அன்னாடும் போட்டு கொலை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாரும் தமிழன் தமிழன் சொல்லிட்டு வாய் வழி எல்லாம் கத்தின்னு இருக்க எவனும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு வந்து தமிழ்நாடு சிஎம் வந்து நல்லா இது பண்ணி சட்டசபையில் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் எல்லாம் சேர்ந்து எல்லா ஒரு மனதாக அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இதை உபே பண்ணாங்கன்னா நமக்கு நல்ல சான்ஸ்.
இல்லை, புறக்கணிப்புங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடெஸ்ட். அது தொடர்ந்து வந்து ஈழப் பிரச்சனையில் தமிழர்களுடைய உணர்வுகள், அது தமிழருடைய கோரிக்கைகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்தியா வந்து செவி சாய்க்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இப்போ வந்து மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் இந்தியா வந்து இதை வந்து ஒரு ராஜதந்திர உறவாகவும் அண்டை நாடுகளுடனான உறவை பராமரிக்கிறது என்ற அளவில் மட்டுமே வந்து அது இதை பார்த்துட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து அது மனித உரிமை மீறல், அங்கே வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவங்க வந்து நாட்டவர்களாக மாறுவது, இது பற்றி இந்திய குடிமக்களினுடைய ஒரு பகுதியான தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய கவலையை வந்து இந்திய அரசு தொடர்ந்து ஊதாசீனப்படுத்தி வர்றது. இதே காமன்வெல்த் நாடுகளில் கனடா வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்றதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கனடாவில் வந்து தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களுடைய துன்பத்தை வந்து கனடா அரசு உணர்ந்திருக்கு. அப்படி இருக்கிற போது இந்திய அரசு இந்தியர்களுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உணர்வுகளையும் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது அப்படிங்கிற தொடர்ச்சியான ஒரு விஷயம் தான், அது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்.
இதுவரைக்கும் இந்திய சமூகம் உட்பட சர்வதேச சமூகம் வைத்த எந்த விதமான கோரிக்கைகளையும் இலங்கை அரசு வந்து சரிவர செயல்படுத்தவே இல்லை. பொது விசாரணை நடத்தணும், ஈழத்தமிழுடைய மறுவாழ்வு விஷயங்களில் இதனால் வரைக்கும் செய்யாதவங்க இந்த காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்துக்கிட்டதை மட்டும் இனிமேல் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த விதத்திலையும் அடிப்படையான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடில் இதுவரைக்கும் இலங்கை ஈடுபடலை, இனிமேலும் அவங்க செய்ய போகிறதும் இல்லை.
மத்திய அரசு இதை செவிசாய்க்க போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் என்ன மாதிரி எதிர்விளைவு தமிழ்நாட்டில் இருக்கும் நினைக்கிறீங்க?
கண்டிப்பா, ஏற்கனவே வந்து பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. தியாகு அவர்கள் வந்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஈடுபட்டு பல தலைவர்கள் வலியுறுத்தி அவர் வந்து தன்னோட உண்ணாவிரத்தை வந்து வாபஸ் பெற்றிருக்கிறாரு. தொடர்ந்து இந்தியாவும் இந்த தமிழர்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்காம இந்த மாநாட்டில் கலந்துகிட்டா ஏற்கனவே நடைபெற்ற போராட்டத்தை விட அதிக அளவு போராட்டம் வெடிக்கும். இந்தியாவுக்கும் அதேவரை காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசுக்கும் அதிகப்படியாக நெருக்கடியும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும்.
நான் வந்து காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிக்கிறதுனால எதுவுமே நடந்துராது அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு நாட்டை வந்து புறக்கணிக்கிறதுனாலையும் தொடர்ந்து குற்றம் சாட்டுறதுனாலையும் அந்த நாடு வந்து விலகி போய் இன்னும் முரட்டுத்தனமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அங்கே இருக்க தமிழர்களை இன்னும் வேறு மாதிரி டீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே ஒரு நாடு முரட்டுத்தனமாகவும் ரொம்ப ரோகு மாதிரி நடந்துக்கிட்டால் அந்த நாடை வந்து அரவணைச்சு போய் அதனோட தொடர்ந்து உறவுகளை ஏற்படுத்துறது மூலமாக தான் அதனை வழிக்கு கொண்டு வர முடியுமே தவிர அதை புறக்கணிக்கிறதன் மூலமாக அல்லது வேறு மாதிரி டீல் பண்ணுறது மூலமாக சாதிச்சதா இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரியல.
சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றின பிறகு ஒட்டுமொத்தமாக ஏறத்தாழ ஒட்டுமொத்த கருத்தாக புறக்கணிக்கப்பட வேண்டும் சொல்ற பொழுது மத்திய அரசு புறக்கணிக்காமல் இருப்பது என்பது தமிழக மக்களின் உணர்வுகளை புறந்தள்ளுவதாக இல்லையா?
நீங்க தமிழக மக்களோட உணர்வுகளை பத்தி பேசுறீங்க. இலங்கையில வடக்கு மாகாணத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசோட முதலமைச்சர் தான் அந்த மாநாட்டில் கலந்துக்க போறதா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அவர் இந்தியா கலந்துக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க வடக்கு பகுதி மக்களோட உணர்வுகளை பத்தி பேசும்போது அங்கிருக்க முதலமைச்சர் அங்கிருக்க மக்களை பத்தி பேசாம நீங்க உங்களோட உணர்வுகளை பத்தி மட்டுமே பேசி என்ன ஆக போகுது? இது வந்து அந்த மக்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் எடுக்கப்படுற ஒரு முடிவா தான் இருக்கும். ஆகவே இந்த மாநாட்டில் இந்தியா கலந்துக்கணும் தான் நினைக்கிறேன்.
சென்னை வாசிகள் சிலரின் கருத்துக்களை தொகுத்து தந்தவர் செய்தியாளர் டி என் கோபாலன். அடுத்து இலங்கை செய்தி ஒன்று. இலங்கையில் கொழும்புக்கு அருகே ரத்கொழுவ என்கிற இடத்தில் காணாமல் போனவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டிருக்கும் நினைவிடத்தில் நடந்த 23rd தேசிய நினைவு தினத்தில் கலந்து கொண்டவர்கள் யுத்த காலத்தில் படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட தமது உறவினர்கள் எங்கே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகளுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
காணாம போன பெற்றோர் என்று வந்திருக்கிறாங்க. காணாமல் களவு கொடுத்த பிள்ளைகளோட பெற்றோர் ஆரிட்ட கேட்கறேன் தெரியாம இருக்குது. இதோட நான் இங்க வந்து 4 வருஷம், முதல் வருஷம் வரை இருக்குல்ல இணைத்து கொண்டு வந்தது. என்னமோ இந்த பத்திரிகை நிறுவனர் இந்த ஊடகவியல் எல்லாரும் ஜனாதிபதிக்கு எங்களோட குரல் கேட்குமென்னு சொல்லி, ஆனால் அது இன்னும் கேட்கல போல நடக்குது.
இலங்கையில் தலைநகர் கொழும்பிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் ரத்தொழுவ என்ற இடத்தில் காணாமல் போனவர்களின் நினைவாக அமைந்திருக்கின்ற நினைவிடத்தில் இன்று நடந்த 23rd தேசிய நினைவஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட தாய் ஒருவரே அவ்வாறு தெரிவித்தார். வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் யுத்த காலத்தில் கடத்தப்பட்டும் காணாமல் போயுமுள்ளவர்களின் உறவினர்கள் உட்பட சுமார் 2000 பேரளவில் இந்த நினைவஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட காணாமல் போனோர் உறவினர்கள் சங்கத்தின் மன்னார் மாவட்ட தலைவி மனுவல் உதயசந்திராவிடம் விவரம் கேட்டேன். அண்மையில் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் நவநீதம் பிள்ளை அம்மையார் இலங்கைக்கு வந்திருந்தார். நீங்களும் அவர்களை சந்தித்து உங்கள் முறைப்பாடுகளை தெரிவித்திருந்தீர்களா? காணாமல் போனவர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டுவதற்காக ஜனாதிபதி தலைமையில் ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக அண்மையில் அறிவிக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழு வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களை சந்தித்து தகவல்களை திரட்ட இருப்பதாக கூறியிருந்தது. அது தொடர்பான தகவல் எதுவும் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அப்படியான பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறீர்களா?
என்ன
எதிர்பார்க்கறீங்க அரசாங்கத்திலிருந்து? இலங்கையில் சிறைகளில் இருப்பவர்களையும் இந்த புனர்வாழ்வு முகாம்களில் இருப்பவர்களையும் தவிர வேறு யாரையும் பிடித்து வைத்திருப்பதாக இலங்கை அரசாங்கம் கூறவில்லை. அவர்கள் அப்படியான ஒரு குற்றச்சாட்டு ஏற்க மறுக்கிறார்களே. என்றார் காணாமல் போனோர் உறவினர்கள் சங்கத்தின் மன்னார் மாவட்ட தலைவி மனுவல் உதயசந்திரா.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
நிகழ்ச்சியில் அடுத்து வருவது
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள், பர்மிய தமிழர்கள் குறித்த நெடுந்தொடரின் 9 பாகம். தயாரித்து வழங்குவோர் சுவாமிநாதன்.
பர்மாவில் சமீப காலமாக முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறைகள் நடந்து வரும் நிலையில் அங்குள்ள தமிழ் முஸ்லிம்களின் நிலை குறித்தும் பொதுவாக அந்த சமூகத்தினர் சந்திக்கும் சவால்கள் குறித்தும் இந்த பகுதியில் பார்ப்போம்.
மேரா யார் முஜ்ஸே பிச்சடு கயா, ஜூ சமன் கசான் சே உஜடு கயா, மை உசி கி ஃபஸ்லே பஹார் ஹோம், படே ஃபாத்திஹா கோயி ஆயே க்யூ, கொயி சாரு ஃபூல் சராயே க்யூ. இதோட அர்த்தம் என்ன சொல்கிறாங்கட்டக்கா, நம்ம இறந்து போனோன்னா என்னையோட இவரில் வந்து யாரும் ஓதுற ஆளுக இருப்பாங்களான்னு சொல்லி யோசனை பண்ணி அல்லாட்ட சொல்கிறாங்க. அப்புறம் இனியோட கவரில் வந்து பூ வந்து போடுறவங்க இருப்பாங்களா, யாரும் இருப்பாங்களா? இன்றைக்கி இப்போ பார்த்தாக்கா பூக்கு மேலே பூ வருது, 24 மணித்திரம் ஓதுற ஆளுங்க வர்றாங்க. அப்போது இறைவன் அனுப்பி விடுறான்.
சுமார் 300 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட முகலாய சாம்ராஜ்யத்தின் கடைசி மன்னரான பகதூர் ஷா ஜஃபர் இறக்கும் தருவாயில் தனது விரக்தியை வெளிக்காட்டும் வகையில் எழுதிய கவிதையைத்தான் ஹவீஸ் கமால் முகமது கமாலுதீன் நமக்கு படைத்து காட்டினார். தெற்காசியாவின் பெரும் பகுதியை ஆண்டவர்கள் முகலாயர்கள். ஆனால் பகதூர் ஷா ஜஃபர் காலத்தில் முகலாய சாம்ராஜ்யம் சிதைந்து விட்டது. டெல்லியில் கூட அவரின் வார்த்தை செல்லுபடியாகவில்லை. இருந்தும் 1857 நடைபெற்ற முதலாம் சுந்தரப் போரில் ஈடுபட்ட தேசியவாதிகள் இந்தியாவின் சக்கரவர்த்தியாக இவரை பிரகடனப்படுத்தியதால் பிரிட்டன் சினமடைந்தது. இவரின் மகன்களையும் பேரன்களையும் சுட்டுக்கொன்ற காலனி அரசு இவரை பர்மாவின் ரங்கூனுக்கு நாடு கடத்தியது. மனமுடிந்து போன இவர் 1862 ஆண்டில் தனது 87 வயதில் இறந்தார்.
பிரிட்டிஷ்காரன் வந்து அவன் மேலே காட்டிட்ட கீழே பதுக்கிட்டான், ஒழிச்சிட்டான், யாருக்குமே தெரியாது. 1991 வந்து நம்ம இதை எடுத்து கட்டுறக்கு ஃபவுண்டேஷன் செய்கிறக்கு மண்ணுகளை பூரா தோண்டி எடுக்க போகும்போது இதை நம்ம கண்டுபிடிச்சது. பகதூர் ஷாவோட உடம் அசல் அடக்கப்பட்ட இடம்.
முகலாயர்களின் காலத்துக்கு முன்பே இந்தியா வழியாக 10 நூற்றாண்டிலேயே இஸ்லாம் பர்மாவை அடைந்தது. நாட்டின் மக்கள் தொகையில் முஸ்லீம்களின் எண்ணிக்கை சுமார் 4%. சீன முஸ்லீம்கள், உருதுபேச முஸ்லீம்கள், வங்க முஸ்லீம்கள், பர்மிய முஸ்லீம்கள் என அவர்களுக்குள் பல பிரிவுகள் இருக்கின்றன. தமிழை தாய்மொழியாக கொண்டோர் சோலியா முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றனர்.
தோழ நாட்டிலேருந்து முன்னோர்கள் வந்தனால வந்துக்கிட்டு நாங்கள் சோலியா, இந்த பர்மாவில் தான் வந்துக்கிட்டு இந்த சோலியான்றதை வந்துக்கிட்டு முன்படுத்துகிறாங்க. இங்கே வந்து நான் தமிழ் படித்தது இன்னமும் 2வது தான் படித்தேன். இன்றைக்கி வந்துக்கிட்டு பல புஸ்தகங்கள், சில அனுபவங்கள், எங்களோட ஹதீஸுகள் எல்லாம் தமிழ் முறையில் வந்துக்கிட்டு இங்கே செயல்படுறோம். அதை வந்துக்கிட்டு நாங்கள் பயன் பண்ணுறோம், அதை சொல்லி காமிக்கிறோம், அதை எடுத்துரைக்கிறோம், நாங்கள் தமிழை முக்கியத்துவமாக கொடுக்குறோம்.
இது சோலியா பள்ளியின் முத்தவல்லி ஹாஜி ஜமால் முகமது. காலனி ஆட்சியின் போதுதான் தமிழ் முஸ்லீம்கள் அதிக அளவில் பர்மாவுக்கு வந்தனர். தமிழ் முஸ்லீம்களின் சமூக நிலையை விளக்கின்றார் ஆசிரியரும் தொண்டன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றியவருமான நைனா முகமது.
அந்த காலத்தில் வைடூரிய வியாபாரம் பார்த்தவங்களும் இருக்காங்க. பிற்காலத்தில் அரிசி, ஜவுளி, கட்லரி, விவசாயம், இப்படி பல விதமான தொழில்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் பேங்கர்களாகவும் இருந்திருக்காங்க. தங்கக்கடை முக்கியம், முகல் ஸ்டேட் பூரா தங்கக்கடை, தரகர். தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் எப்படி இருக்காங்களோ அதே அடையாளம் தான் இங்கேயும் இருக்குது.
ரங்கூன் மசூதியொன்றில் தொழுகை செய்வதற்காக ஆண்கள் கைகால்களை கழுவிக்கொண்டிருக்கின்றனர். சமீபத்திய வன்முறைகள் ரங்கூனில் உள்ள முஸ்லீம்களை பாதிக்கவில்லை. வரலாற்று ரீதியாக பர்மிய பௌத்த மன்னர்கள் பலர் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாகவே இருந்திருக்கின்றனர். ஆனால் அவ்வப்போது முஸ்லீம்களுக்கு எதிரான போக்கும் தலைதொக்கியிருக்கிறது. 16 நூற்றாண்டிலும் 18 நூற்றாண்டிலும் அங்கு ஆட்சி செய்த மன்னர்கள் ஹலால் உணவை தடை செய்திருக்கின்றனர். நாட்டில் பெரும்பான்மையானவர்கள் மாட்டிறைச்சியை உண்டாலும் பசுவை பாதுகாக்க வேண்டும், ஹலால் உணவை தடை செய்ய வேண்டும் என்ற குரல்கள் தற்போது அங்கே மீண்டும் எழுந்திருக்கின்றன. 1930களில் பர்மிய தேசியவாதிகளால் நடத்தப்பட்ட கலவரங்களின் போது வர்த்தகத்தில் முன்னோடிகளாக இருந்த முஸ்லீம்களும் செட்டியார்களும் குறிவைத்து தாக்கப்பட்டனர். இந்தியர்கள் பர்மியர்களை சுரண்டுவதாக தேசியவாதிகள் குற்றம் சாட்டினர். இராணுவம் 1962 ஆட்சியை பிடித்த பிறகு இராணுவத்தில் இருந்த முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டனர். சமூக ரீதியாகவும் அவர்கள் ஒடுக்கப்பட்டனர். தற்போது விராத்து என்ற பெயருடைய புத்த திரவி 1969 என்ற பெயரில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இயக்கத்தை நடத்தி வருகின்றார். இஸ்லாமியர்களின் கடைகளில் பொருட்களை வாங்கக்கூடாது என்றெல்லாம் அவர் பிரச்சாரம் செய்து வருகின்றார். வங்க தேசத்தோடு எல்லை கொண்ட ராகினி மாநிலத்தில் வாழும் முஸ்லீம்கள் சமீபத்தில் நடந்த வன்முறைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். வீடுகளை இழந்த பலர் உள்நாட்டிலேயே தொடர்ந்து அவர்களாக இருக்கின்றனர். ரோஹிங்கா முஸ்லீம் தம்பதிகள் 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்ற தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களுக்கு எதிரான போக்கு குறித்து ரங்கோனில் உள்ள சில முஸ்லீம்களிடம் கேட்டேன்.
என் பேர் ஹாஜா. பைபிளாத ஆள் யார் இருக்கா? ஒரு இடத்துல கலவரம் வந்துச்சுன்னா மனுஷனுக்கு பயந்து தான் இருப்பாங்க.
இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்தீங்க.
ஆமாம்.
இப்போ இங்கே பிரச்சனைனா எங்கே போக முடியும்? இதுக்கு என்ன இருக்க போறீங்க?
இங்கே தான் இருப்போம், இங்கே தான் இருப்போம். எங்கே போகிறது?
என் பேர் சரிவா.
எவ்வளோ வயசாகுது?
எனக்கு 64 வயசாகுது. எங்கள் வீட்டுக்காரர் இல்லை.
என் குழந்தைங்க மூணு குழந்தைங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு.
இப்போ வந்து மியான்மரில் வந்து கொஞ்சம் முஸ்லீம்களுக்கு எதிராக தாக்குதலாம் நடத்துகிறாங்க, உங்களுக்கு பயமாக இருக்கா? நீங்கள் எங்கேயே பிறந்து வந்தவங்க, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க?
நாங்கள் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, எங்கேயே சாவுதான், எங்கே இருந்தாலும் இந்த ஒரு நாளைக்கு மொத்தம் தான் போகணும். ஆமாம் இல்லையா? ஒன்றும் பயம் இல்லை, ஏதாச்சும் எல்லாத்துக்கும் ஆகுறோம், நம்மளுக்கு ஆகும், நம்ம ஒன்றுக்கு ஆக போகுது. நல்லது செய்யணும், நல்லது கிடைக்கும், கிட்டே இருந்தால் கெட்டது கிடைக்கும். இங்கே தான் நிம்மதியாக இருக்குது எனக்கு, அதனால் இங்கே தான் இருக்குது ஆசையாக இருக்குது. பிறந்தது இங்கே, வளர்ந்தது இங்கே, இங்கே தான் இருக்கணும். அப்புறம் எங்கே போக முடியாதுல்ல?
ரோஹிங்கா முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறைகளை அரசு தடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. இருந்தும் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு அரசு இயந்திரத்தின் ஊடாகத்தான் உதவிகளை கொண்டு செல்ல முடிகிறது.
கவர்மெண்டோட சேர்ந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அதை சந்தி பற்றி இங்கேருந்து நம்ம பூரா வசூல் பண்ணி கூட அனுப்பி வைக்கிறது.
நீங்கள் அந்த ரோஹிங்காக்களை போய் சந்திச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கு?
சந்திச்சது இல்லை.
வன்முறையாளர்களால் மூன் மாநிலத்தில் இரண்டு இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று தவறுதலாக அடையாளம் காணப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்காப்புக்காக மத சின்னங்களை அணியுமாறு இந்துக்களை வலியுறுத்துகிறார் ரங்கூன் பெருமாள் கோவில் ஒன்றின் நிர்வாகியான தேவராஜ்.
மதத்தால் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும், ஏன்னா மதத்தால் தான் பிரிஞ்சிருக்கோம். இப்போ நண்பர்களுக்கு பார்த்து சொல்கிறது, எனக்காக நம்ம வந்து இந்த பருவ நாட்டில் வாழ்கிறோம், இந்துக்குன்ற தனியாக பிரித்து பார்க்குறதுக்கு காலைல வீட்டு வெளியே போகும்போது நீங்கள் ஒரு சின்ன மாதிரி நெத்தியில் விபூதியோ இல்லை குங்குமமோ வச்சுருப்பாங்க, அதனால் வந்து அவங்களை பிரித்து பார்ப்பாங்க. நம்மளை எங்கள் நம்ம மேலே ஒரு ஆதங்கம் இருக்காது, அவங்க மேலே கண்டிப்பாக ஆதங்கம் இருக்குது.
முஸ்லீம்களிடையே அதிகரிக்கும் கடும்போக்கும் அவர்களின் பொருளாதார முன்னேற்றமும் பௌத்த துறவிகளால் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரமும் முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்தாக்கத்தை பர்மாவில் வலுப்படுத்தியிருக்கிறது. தற்போது நடக்கும் வன்முறைகளுக்கு எதிராக இந்துக்களால் குரல் கொடுக்க முடியாது என்கின்றார் ஆசிரியர் செல்வகுமார்.
40 வருடங்களுக்கு பின்னால் தான் இப்போ நாங்கள் நேராக ஜனநாயக ஒரு சுவாச காற்றை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இதெல்லாம் நாங்கள் ஆரம்பித்தோன்னா எங்களுடைய எதிர்காலம் ஒரு பெரும் கேள்விக்குறியாக போயிடும். நல்ல விதமாக நாடு போக இன்னும் 10 வருடங்களுக்கு அந்தாண்டே இதெல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. முதல்ல எங்களுடைய வேலையை கவனிச்சுக்கணும்.
ரங்கூனிலும் பிற நகரங்களிலும் வாழும் வர்த்தக சமூகமாக முஸ்லீம்கள் இருக்கின்றனர். தமிழ் முஸ்லீம்களின் எண்ணிக்கை 50,000 குறைவு, ஒப்பீட்டளவில் வசதியாக இருக்கின்றனர். முஸ்லீம் பெண்களை அரிதாகவே வெளியில் காண முடிகிறது. கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் பெண்கள் உயர்கல்வி பெறுவதாக சமூக பெரியவர்கள் கூறுகின்றனர். தமிழ் முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சோலியா முஸ்லீம் சன்மார்க்க சேவை குழு சவ அடக்கம் போன்ற சமூக பணிகளை செய்வதற்காக 1972 ஏற்படுத்தப்பட்டது. நர்கீஸ் புயல் நிவாரணப் பணிகளில் இது ஈடுபட்டது. இந்த அமைப்பின் தலைவரான அகமது அலி ஜின்னா நாட்டுடைய நிலைமை அப்படியொன்றும் மோசமாக இல்லை என்கிறார்.
பர்மிய நாட்டில் வந்து 500,000 பௌத்த குருக்கள் இருக்கிறாங்க. இந்த 500,000 பௌத்த குருக்களில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த இஸ்லாமிய எதிர்ப்பு உணர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. மற்றவர்கள்லாம் முஸ்லீம்களுக்கு ஆதரவு. இப்போதைக்கு வந்து சமூக சமய நல்லிணக்க இயக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து பரவலாக பல இடங்களில் மனித நல்லிணக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
சுதந்திர போராட்ட காலத்திலும் அதன் பிறகும் முஸ்லீம்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்காலிக அரசில் கல்வி அமைச்சராக கூட ஒரு முஸ்லீம் இருந்திருக்கின்றார். ஜனநாயக ஆட்சி மீண்டும் வளர்ந்தால் நிலைமை மாறும் என்ற நம்பிக்கை முஸ்லீம்களிடம் இருக்கிறது.
எவ்வளவு பெரிய ஜனநாயக நாடாக இருந்தாலும், பக்குவம் உள்ள நாடாக இருந்தாலும், சிறுபான்மை மக்கள் எங்கேயுமே ஓரளவு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கிறது கம்மி தான். அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் நாங்கள் ஒரு ஜனநாயக அடிப்படையில் பங்களும் எங்களுக்கு இந்த உரிமைகள் கிடைக்கணுன்ற கனவாவது காண முடியும்ல? ஆரம்பத்தில் அந்த மாதிரி கனவுகள் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் கனவு காண முடியும்.
ஆங் சாங் சூச்சியின் கட்சியில் முஸ்லீம்கள் முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து அவர் தயங்கி தயங்கி தான் கருத்துக்களை கூறி வருகிறார். வன்முறைகள் ரோஹிங்காக்களை மட்டுமே குறிவைத்து நடத்தப்படுவதால் மற்ற முஸ்லீம்கள் இப்போதைக்கு நாம்
பிழைத்தோம்.
கடைசி முகலாய மன்னர் புதைக்கப்பட்ட இடம் தற்போது தர்காவாக இருக்கிறது. இவரை நாடு கடத்திய பிரிட்டிஷார் கடைசி பர்மிய மன்னரையும் அவரது குடும்பத்தினரையும் இந்தியாவுக்கு நாடு கடத்தினர். கடைசி பர்மிய மன்னர் மகாராஷ்டிராவின் ரத்னகிரியில் தனது மூச்சை விட்டார். தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் நெடுந்தொடர் கேட்டீர்கள்.
அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் தலைநகரான பாட்னாவில் நரேந்திர மோடியின் கூட்டம் ஒன்றில் தொடர்ச்சியாக குண்டுகள் வடித்ததில் குறைந்தபட்சம் 5 கொல்லப்பட்டிருக்கிறார்கள், மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். ஜெர்மனிய காரோட்ட பந்தய வீரர் செபாஸ்டியன் ஃபெட்டல் தொடர்ச்சியாக 4 தடவையாகவும் ஃபோர்முலா 1 உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.